அறிவியலே இந்து மதம். மற்ற மதங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நூல் இருக்குது, இந்த நூலை பின்பற்றி வருவது அந்த மதம். பைபிள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு, குர்ஆன் வந்து இஸ்லாத்துக்கு. இந்து மதத்துக்கு குறிப்பிட்ட எந்த நூலும் கிடையாது. வேதங்களின் அடிப்படையிலே வந்தது இந்து மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் வர்ணாசிரம தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே ஜாதி வேறுபாடுகள் இருக்கும்பாங்க. அந்த வேத புத்தகங்களோட பழைய வருஷனை வந்து வாங்கி அடுக்கி வச்சு படித்து பார்த்தவங்க யாரும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டு அதுதான் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் நூலக வாசகர் வட்டத்துக்கு போனால் வந்து வேதங்கள், பழைய பதிப்புகளான மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கிடைக்கும். இந்து சமய ஆலயங்களிலோ அதை ஒட்டிய நூலகங்களிலோ இது கிடைக்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு டவுட்டு தான். அதில் வந்து வீரமணி போன்றவர்கள் கைப்பட எழுதிய குறிப்புகளை எல்லாம் நான் வந்து அங்கே போகும்போது கவனித்து வச்சுருந்துருக்கேன். நான் எனக்கு தெரிய வந்து வேதங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் புக்ஸு, மெடிக்கல் புக்ஸு, இதை பற்றி சில ஆராய்ச்சி பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சவர் கூட சிங்கப்பூரில் சொல்லிகிட்டு இருந்தார். அது வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லப்படுற நாலு நிலைகளில் இருக்கிறது வந்து த சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். முழுக்க முழுக்க ஜாதிக்கு எதிராக போராடக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கட்டமைப்பில் நாளாக இருக்கும். மேலே இடத்துல வந்து தலைவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் நகர செயலாளர்கள் இந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க, அப்புறம் தொண்டர்கள் இருப்பாங்க. அங்கேயே கூட வந்து தொண்டரோடு பழகுவார் அவர் தலைவர். ஆனால் ஒரு கட்டமைப்பு செயல்பட வேணும் அப்படின்றப்ப வந்து இந்த நாலு படிகள் வைத்தாக வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி கம்பெனி அப்படின்னு இருந்தால் மேனேஜிங் டைரக்டர், சேர்மனு, டைரக்டர்ஸ் அவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, ஜென்ரல் மேனேஜர்ஸ் அவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ், அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சயின்ஸை வந்து அந்த கால நடைமுறையில் எளிதாக சொல்கிறதுக்காக வேண்டி இந்த நாலு பகுப்புகளை சொன்னாங்களே ஒழிய அதில் நடுவில் வந்து இடைச்சிறுகளாக வந்து பிரம்மாவோட நெத்தியில் உதிச்சவன் வந்து பிராமணே, நெஞ்சில் உதித்தவன் சத்திரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த இடைச்சிறுகள்கள் வந்து மற்றவர்களால் எப்படி தீண்டாமை வந்து கிறிஸ்டியானிட்டியிலேருந்து வந்துச்சு, ஜாதிகள் வந்து அரபு வழியிலேருந்து வந்துச்சுங்கிறத சொன்ன மாதிரி மக்களை வந்து பிரிவுபடுத்துறத வந்து இந்து மதத்தை பிரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து வந்தவங்க வந்து கற்பனையாக சொல்லிக்கிட்டது தான். அதனால் வேதங்கள் வந்து ஒன்று மெடிசினல் சயின்ஸை பற்றி இருக்குது, அங்கே சிவம் அப்படின்னு சொல்லப்படுறதையும் வந்து ஒரு கடவுள் கிடையாது, அது உடலை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்க குறிப்புகள் அத்தனையுமே மருத்துவ குறிப்புகள் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் என்னோடய நண்பர் சிங்கப்பூரில் இப்போ செட்டில் ஆகிருக்கிறார் பிரகாசம் ஆடிட்டர் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது வந்து ப்யூர் சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்து தர்மத்துக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பகவத்கீதையை ஒரு பெருமளவுக்கு சொல்லுவாங்க. பகவத்கீதை வந்து ஒரு தத்துவ நூல். எதைக்குமே கலங்காமல் நின்று உன்னோட கடமையை செய்ய, எதாப்பில் நிற்கிறவங்கள ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் நீ எதை கொண்டு வந்த எதையும் கொண்டு வர கிடையாது, எல்லாமே நீ இங்கேருந்து தான் எடுத்த, எதை கொண்டு போக போகிற எதையுமே கொண்டு போக போகிறதும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறேன்னு சில தத்துவார்த்தங்களை வந்து பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறதா சொல்லப்போட்டு அதில் வந்து வாழ்வியல் முறைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்து சமயத்துக்கு நூல்கள் என்ன இருக்குன்னா வந்து இது பறந்து விரிந்த பாரத நாடு, பலதரப்பட்ட மக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் கொண்டது, ஆனாலும் அதிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதனால் எல்லா மொழிகளிலையும் வந்து இருக்குது. தமிழிலே நம்ம திருக்குறளை சொல்லலாம். திருக்குறளை வந்து இந்து சமய நூல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். நிறையா பேர் கொதிச்சு எழுந்து அதில் வந்து இந்து சமயத்தை பற்றிய குறிப்புகளே கிடையாது, கடவுள் வழிபாடை பற்றி ஒன்றும் பெருசாக கிடையாது, அதனால் வந்து அது இந்து சமய நூலே இல்லை அப்படின்னு கொதிப்பாங்க. இந்த பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நான் அடித்து சொல்லுவேன், இந்து சமய நூல் தான் திருக்குறள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய நாட்டிலே பிறந்தவர்கள் இந்திய கலாச்சாரத்தை ஒட்டி இந்திய வாழ்வியல் அமைப்புகளை சிலாகித்தும் உதாரணங்களை சொல்லியும் வழிகாட்டியும் எழுதப்பட்ட எல்லா நூல்களும் இந்து சமய நூல்கள் தான். அரேபியாவில் எழுதுனது இந்து சமய நூலாக இருக்க முடியாது, இந்தியர்களுக்கானதாக இருக்க முடியாது. ஐரோப்பாவில் எழுதுனது வந்து இந்தியர்களுக்கானதாக இருக்க முடியாது. இந்தியாவிலே பிறந்த இந்தியர்கள் அவர்களுக்கு நம்ம உருவம் கொடுத்து வச்சுருக்கலாம், கொடுக்காமல் வச்சுருக்கலாம், இந்திய பண்பாட்டை ஒட்டி எழுதப்பட்டன. அதனால் வந்து திருக்குறள் வந்து இந்து சமய நூல், இந்தியர்களுக்கான நூல். அது எழுதப்பட்டது தமிழ் மொழியிலே தவிர யாருக்காக எழுதப்பட்டது என்றால் இந்தியர்களுக்காக, பறந்து விரிந்த பாரத நாட்டுக்காக. இந்த திருக்குறளை பற்றி பெரிய பெரிய போட்டிகள்லாம் வைப்பாங்க. அடிப்படையான ஒரு விஷயத்தை நிறையா பேர் மறந்துடுவாங்க. அது என்னன்னா வந்து திருக்குறள் மூணு பாகமாக பிரிச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். நாலு சமயம் கேட்பேன், இந்த மூணில் எது முக்கியம்? பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, மூணுமே முக்கியம்தான் அப்படிம்பாங்க. மூணில் எது ஜாஸ்தி முக்கியம்? பெரும்பாலும் சொல்லுவாங்க, மூணுமே எல்லாமே ஈக்குவலாக முக்கியம்தான். அப்படி இல்லை, கவனித்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். மொத்தம் இருக்க குறளிலே அதிகாரங்களிலே பாதிக்கும் மேற்பட்டதாக பொருட்பால் இருக்கும். அதில் பாதி தான் அறத்துப்பால் இருக்கும். அதிலையும் பாதி தான் இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கும். ஸோ அறம், பொருள், இன்பம் என்ற ஆகிய மூன்றுமே மனித வாழ்வுக்கு முக்கியமானது என்று அறநூலாம் திருக்குறள் எடுத்து சொன்னாலும் கூட ஈக்குவாலிட்டி வந்து மூணுக்கும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு நுண்ணிய கருத்து. பாதிக்கும் மேற்பட்டு பொருட்பால், ஏன்னா வந்து பொருட்பால்லையும் அறத்துப்பால்லையும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து முரண்படும். அறத்துப்பாலில் வந்து ஒருத்தனோட உதவிக்குன்னு வந்துட்டான்னா வந்து உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்ட்டு இருக்கும். பட்டுக்குன்னு போய் உதவி பண்ணணும். வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நிறையா அறநெறிகள் சொல்லப்பட்டிருக்கும். பொருட்பாலில் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அறநெறியில் வந்து புறன் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கும். பொருட்பாலில் போயிட்டோம்னா வந்து எதிரி வரும்போது அவனுடைய தொழுத கையிலும் அழுத கண்ணீர்களும் ஆயுதம் இருக்கும், ஜாக்கிரதையாயிரு, உதவி பண்ணிடாத, அழுதுகிட்டு வரான்ட்டு இருப்பான். அதே மாதிரி வந்து புறங்கூடல் தவறு என்று சொல்லிட்டு அறத்துப்பாலில் இருக்கும்போது பொருட்பாலில் வந்து புறங்குரலில் ஒற்றறிதல் அவசியம். போய் நல்ல விதமாக ஆட்சி நடத்தணும் அப்படின்னா வந்து ஒரு ஒற்றனை அனுப்பி, இன்னொரு ஒற்றனை அனுப்பி, அப்புறம் இன்னொருத்தனையும் அனுப்பி, மூணு பேரும் ஒற்றறிந்து சொல்கிறது. ஒற்றறிதல் அப்படிங்கிறது வந்து புறங்கூறுதல் தானே. ஒருத்தரை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறது தானே. அதை வச்சு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அறம் என்று வரும்போது அறத்துப்பால், பொருள் என்று வரும்போது பொருட்பால், இன்பம் என்று வரும்போது இன்பத்துப்பால், பொருட்பால் வந்து 50%க்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கக்கூடிய டைம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏறத்தாழ 5 மணி நேரம் நம்ம வந்து பொருள் உழைப்பதற்காகவும் முன்னேறுவதற்காகவும் ஒதுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் பாதி நேரம்தான் நல்ல எண்ணங்களுக்காக, செய்கைகளுக்காக, அறத்துக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் பாதி தான் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஈக்குவல் கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து அறநெறிகளை பின்பற்றி இருக்கக்கூடிய செயல்களை செய்கிறோம், பேசுகிறோம், வைக்கிறோம்னா 5 மணி நேரம் வந்து நம்ம பொருளை ஈட்டக்கூடியது, முன்னேறுவதற்கான வழிவகைகள், போராடக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, இதுகளை பற்றி பண்ணுறோம். அது பெரும்பாலும் ஒரு அரசனை முன்வைத்து எழுதப்பட்டிருக்கும். ஒரு அரசன் எப்படி வந்து குடிகளை காக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு. அந்த அரசன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு ஒரு கம்பெனி ஓனரு, ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை வச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி உக்காந்துடும். ஸோ இந்து சமய நெறி என்று வரும்போது திருக்குறள் நெறியின் பார்வையில் பார்த்தாலும் சரி, மற்ற நூல்களின் நெறியில் பார்த்தாலும் சரி, மகாபாரதம், இராமாயணம் முதலிய புராண இதிகாச கதைகளின் அடிப்படையிலே பார்த்தாலும் சரி, பொருளியல் வாழ்வுக்கு பாதிக்கு மேற்பட்ட டயத்தை, எஃபர்ட்டை செலவு பண்ணணும். அருளியல் வாழ்வுக்கு அதில் பாதி தான் செலவு பண்ணணும். இன்பத்திற்காக அதுலேயும் பாதி செலவு பண்ணணும். இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். எந்த நூல்களை எடுத்து பார்த்தாலும் ஒரு அரசனானவன் வந்து பாதிக்கும் மேற்பட்ட காலங்களில் வந்து போர் புரிதல், ஆட்சி செய்தல் எல்லாத்தையும் பார்த்து எதிரிகள்லேருந்து பாதுகாக்கிறது, துப்பறிகிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதில் பாதி தான் வந்து அறத்துக்கு உட்பட்ட செயல்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது, வைக்கிறது எல்லாம் இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் வந்து இன்பம் வரும், காதல் வரும், கல்யாணம் நடக்கும், அதுகளை பற்றிய குறிப்புகளும் வரும். எந்த புத்தகங்களை படித்தாலும் முழுக்க முழுக்க வெறும் இன்பத்தை பற்றி, காதலை பற்றி ஒன்றும் இருக்காது, முழுக்க முழுக்க அறத்தை பற்றி இருக்காது. இந்த ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணி காலங்காலமாக எல்லா மொழிகளிலும் எல்லா புத்தகங்களிலும் எல்லா வடிவங்களிலும் நிலை நிறுத்தி மனித சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்து சமய நூல்களே. இந்தியர்களால் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட நூல்கள் அனைத்துமே இந்திய மதமாம், இந்து மதத்துக்கு சொந்தமானவை, இந்து கருத்துக்களுக்கு சொந்தமானவை. எனவே இத்தகைய மிக மிக உயரிய வழிகாட்டும் கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெறியாக என்னுடைய பார்வையிலேயே உன்னதமான இந்திய நெறியாம் இந்து நெறிதான் உள்ளது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.